ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
பல விதமா சிக்கலை சிக்கி அதை எடுத்து அதுக்கு ஒரு முடிவு காண்போம். அப்ப முப்பொருளை பற்றிய உணர்வு படிக்கிற மனசுல பதியும். அப்படி பதிஞ்சிட்டாவே தத்துவம் எளிமையாக ஆகிவிடும். இந்த நிலைக்கு சிவப்பிரகாசத்தை எழுதுவதற்கு முன்னால் அது எழுதிய பிறகு கூட சங்கற்ப நிராகரணத்தை நமக்கு ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு சமயமா பார்க்கிற பொழுது அது தெரியாது. எனக்கு என்ன பாடமும் தெரியாது. நான் நேற்று காஞ்சிபுரத்துல பாடம் நடத்திட்டு இரவோட இரவா 3 to 4 மணி வரை காஞ்சிபுரத்துல பாடம் சாந்தமிக்கு நடத்திட்டு இங்க நேரம் வந்தேன். 8 மணிக்கு வந்து நேரம் உங்கள்கிட்ட உட்காருவது என்னப்பா தங்கப்ப நானும் 1 மணி நேரம் நடத்துதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சங்கற்ப நிராகரணத்துல முதல் செய்தியை சொல்லி அது சிறப்புகளை சொல்லி இப்ப நான் நேர பாயிரத்துக்குள்ள போறேன். ஏன்னா கடவுள் வார்த்தை தான் எல்லாம் படிச்சுட்டேன். திரும்ப திரும்ப விநாயகருடைய சாதி இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், அதுக்குரிய தத்துவம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அதுல காலத்தை கடத்தணும்னா சங்கற்ப நிராகரணத்தை முழுக்க படிக்க முடியாது. ஏன்னா முதல் பாட்டே அவனது தத்துவம், அதை விளக்க ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சு போயிடுவேன் நம்ம காரியம். அதனால அதுல கடைசி உங்க கையில என்ன புத்தகம் கொடுத்துருக்காங்களா இல்ல முழுக்க இருக்கா? முழுமையும் கடைசி வர இருக்கா? ஆயையும் ஆய மறுப்புன்னா இருக்கோம். ஏன்னா உங்க கையில இருக்கிற புத்தகத்த மாதிரி மாவு கேட்ட பணியாரம் செய்யணுமே தவிர பணியாரம் கேட்ட மாவு வரப்பட. ஆனா இவங்க கொடுத்துருக்க பார்த்தா முழுக்க நம்ம நடத்திதான் ஆகணும். ஏன்னா இப்ப முதல்ல ஒரு நாளை கொடுத்துட்டாங்க, அப்புறம் இந்த ஒரு நாளை அடுத்தாப்புல வரப்போகுது, அவ்வளவுதானே. மாயாவாதியோட நிறுத்தல, ஐக்கியவாதி பாடனவாதிக்கு வந்துட்டாங்க. சரி, அப்ப நம்ம எல்லா சமயத்தையும் படிக்கணும்னா இறைவன் திருவடியை பற்றினால் பிறப்பை அறுக்கலாம். பாட்டு கடைசியை வரிய பாருங்க. அதனால விநாயகர் கடவுள் வாழ்த்துக்கு நான் அதிகமாக நேரத்தை நான் கொடுக்க இல்லை. காரணம் பாட்டை படிச்சாவே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க கையில தான் இருக்க, நான் படிச்சறேன், நீங்களும் அதை ஒரு தடவை பார்க்க. திருந்திய அருந்தவம் பொருந்துபல் முனிவர் கமையாத்தாதல் அமையாது பழிச்சு நிகரில் செக்கர்புகர் முகத்து எழுந்த புனிற்று வெண்வீரை தனிப்பெரும் கோட்டு தழை செவி மழை மத புழை நெடும் தடக்கை. எல்லாம் விநாயகர் பெருமானவே உறுப்புகள். முனிவர்களாலே வணங்கப்படுகிற விநாயகர் பெருமான் திருந்திய அருந்தவம் பொருந்து பல் முனிவர். சாதாரண முனிவர்கள் அல்ல, உயர்ந்த தவத்தினாலும் ஞானத்தை பெற்றதினாலும் உயர்ந்திருக்கக்கூடிய முனிவர்கள். கமையா காதல் அவர்களுடைய அன்பாக இருக்கக்கூடிய பக்தி. கமைதல் என்றால் நிரத்தல் என்பது பொருள், நிரம்புதல் என்பது பொருள். இறைவனை வணங்க வணங்க மீண்டும் மீண்டும் ஆசை வருமே தவிர மற்ற பொருள் மேல் அந்த ஆசை வராது. ஒரு முறை கோயிலே சென்று விளக்கரித்தவர் தான் ஆயுள் முறுக்க விளக்கரித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை சென்னல் அரிசி கொண்டு போனவர் தான் வாழ்க்கை முழுவையும் சென்னல் அரிசி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுள் வணக்கத்தில் மட்டும்தான் நமக்கு சலிப்பு ஏற்படாது, மற்ற எல்லாவற்றிலும் சலிப்பு ஏற்படும். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு, ஏன்னா கமையாக்காதங்கிற என்ன பொருள் என்று சொன்னால் என்றைக்கும் நிரம்பால் இன்னைக்கு குழி தாங்கிட்டோம்னா நிறைஞ்சல மறுபடியும் நாளைக்கு போகும். பிள்ளைக்கூத்தரை பார்க்காம இருந்ததில்ல, பிள்ளைக்கூத்தருடைய குபாபிஷேகத்தை பார்க்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம பார்த்த பிள்ளைக்கூத்தன் தானே, நம்ம பார்த்த கோபுரம் தானே, அதை மனசுல இங்கிருந்து பார்க்கூடாது. அன்பு நிரம்பாத திரும்ப 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 போகும். ஆனால் மற்ற உலகத்து வாழ்க்கை திரும்ப திரும்ப வராது. ஒரு உதாரணம் சொன்னா தெரியும், ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாரும் பெரியவங்களா, நாம் அதுல ஆட்பட்டு இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வந்த காலத்துல வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு உண்டா, இந்த 7 மணிலேருந்து 7:30க்குள்ள படுற பாடலுக்கு நம்ம வீட்டுல டிவி வாங்கலைனாலும் அடுத்தவங்க டிவிக்கு போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சி, இல்லைன்னா நகரசபையிலயோ கார்பரேஷன்லயோ பார்க்கல வச்சிருப்பான், அங்க போய் மணல உட்கார்ந்து பார்த்தோமா, எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா அப்பதான் அந்த புதுசு, கொஞ்ச நாள் கூட அது எப்படா வெள்ளிக்கிழமை வரும். இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு சேனல்ல ஒளியும் ஒளியும் நடக்குது நம்ம பார்க்கிறோமா. இதுதான் சார் நம்முடைய வாழ்க்கை, அதுதான். மற்ற எந்த பொருளில் வேண்டுமானாலும் தலிப்பு ஏற்படும். தினசரி இட்லி போட்ட பையன் என்ன சொல்றான், என்ன வெறுமனே இட்லி கட்டிதானா, உடனே அடுத்தாப்புல ஒரு தோசை. தினசரி பசாம நம்ம வீட்டுல முருகன்காய் கிடைச்சது நல்லா விளைஞ்சிருந்த வருஷம், எவனும் விலைக்கு வாங்க மாட்டேன்ட்டான். நம்ம மரத்துக்காய நாம தான் வீட்டுல இருக்க முருகன்காய் பார்த்தாவே ஆத்திரம் வர்ற மாதிரி ஆகி போச்சு. முருகன்காய் சாம்பார், முருகன்காய் பொரியல், முருகன்காய் கூட்டு ஒண்ணு அடல, ஒரு வாரம் படம் போச்சு, தளிச்சு போச்சியா அப்படின்னு தளிச்சு போச்சுன்னு சொல்ற மாதிரியா. உணவு முறை தளிக்கும், ஆடை தளிக்கும், போகப் பொருள் தளிக்கும், கடவுள் வாழ்த்து மட்டும் தளிக்காது. அதனாலதான் அமையா காது தெய்வ வணக்கம் என்றைக்கும் நமக்கு சலிப்பு ஏற்படாது. அமையாது பழிச்சும் பழிச்சுன்னா வாழ்த்து நிகரில் பழிச்சுகின்ற ஒரு ஒப்புமை சொல்ல முடியாத விநாயக பெருமான். என்னென்ன இருக்கும், முகத்துல புள்ளி இருக்கும், செக்கர் செம்மையாக இருக்கிற புள்ளி இருக்கும், புனிச்சு வெண்பிறை வெண்மையான நிறை இருக்கும், சிகப்பு இருக்கு வெண்ணெய் இருக்கும், தனிப்பெரும் கோடு தலை செவி தாழ்ந்த செவியாக இருக்கும். தாழ்ந்த செவி என்பதற்கு கூட நம்முடைய செவிக்கும் யானுடைய செவிக்கும் வேறுபாடு. செவி அசையும், நம்முடைய செவிகள் அசையாது, வேறு எந்த உயிரினத்தின் செவியும் அசையாது. ஆனால் யானையினுடைய செவி மட்டும் அசை. ஏனென்றால் செவி புலன் எப்பொழுதும் குற்றம் இல்லாது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, குற்றம் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக யானையின் காதுகளை அசைய வைக்கிறார்கள். நாம நம்ம காதுல எப்ப பார்த்தாலும் குற்றமே தான் அமையும். ஏன்னா எவன் திட்டுறதுதான் நம்ம காதுக்கு கேட்கதே தவிர நல்லதை கேட்கணும் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்ப காது வழியா போற தீ சொற்கள் அதுலயும் இப்ப ட்ரெயின்லயும் பஸ்லயும் வந்து அந்த செல்போன்ல வச்சுக்கிட்டு ஏ மடையா நான் சொல்றது கேட்கறாங்கிறான், யார சொல்றான்னு தெரியல, தெரியும் பார்த்தா அவன் ஏதோ மைக் இது செல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். கணிசர ஒழுங்க சொல்றது கேள்றா, இந்த வார்த்தை தான் நம்ம கேட்டுட்டு. தழை செவி மழை மத புழை நெடுந்தகை கூர்மையுடைய நெடுந்தடக்கை வாழ் தரு உம்மை நாட்டம் உம்மதநீர் நால்வாய் பாசம் அங்குசம் தேத்துரும் எயிறு ஒன் கழி இவை தாங்கும் புனித நாற்கரத்து அங்கரம் கடகம் பொங்கிழை ஆரம் நிறை மணி கடிகை கரை அனல் கண் செவி கொண்ட தின்பெரும் பண்டி குறுந்தாள். எல்லாம் விநாயகரை பற்றிய குரு அமைப்பு. கடிறு தன் தனது இருக்கடல் நமக்கு வேண்டியது. எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய 2 திருவடிகளை கருதா கருதி வெளியிறு துன்பம் செய்யக்கூடிய துயரம் துன்பம் செய்யக்கூடிய பிறவி. எனவே இங்கு துயரம் பிறவியை காட்டுவது, வெளிறு என்பது துன்பத்தை காட்டுகிற சொல். துன்பத்தை தருகிற பிறவியை நீக்க வேண்டும் என்பது நாயகப் பெருமானுடைய வாழ்க்கை. ஒரு பகுதி முடிந்தது, அடுத்த பகுதி பாயிரம். பெருமக்களே, பாயிரத்தில் பல செய்திகள் சொல்லப்பெற்றிருக்கின்றன. அதுல முக்கியமா நாம பதிவு பண்ண வேண்டிய செய்தி என்ன? அதை சொன்னா இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப 40 நிமிஷம் முடிஞ்சு. இவ்வளவு நேரம் போர் அடிச்சுட்டே நினைக்கிறீங்களா? ஆக இப்ப பதிவு பண்ணியாச்சு. சங்கற்ப நிராகரம்னா என்ன? நாம ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுல என்ன சொல்ற? முழுக்க 50 வரி. இந்த 50 வரியை நாம் படிக்க வேண்டிய வரிகள் இருந்தாலும் அதுல குறிப்பிடுகிற 3 செய்திகளை சொல்லுங்கள். ஒரு செய்தி, முதல் செய்தி நாம் இன்றைக்கு அதை பார்த்து விட்டு தான் இந்த வகுப்பை நிறைவு பண்ண வேண்டும். இந்த நூல் பாட பெற்றது சக ஆண்டில், சக ஆண்டுக்கும் கிபி ஆண்டுக்கும் 78 வருஷத்தை குடிகள். அது 1235 சக ஆண்டு, 1235 தில்லை நடராஜ பெருமானின் ஆணி திருமஞ்சன விழாவில் 6ஆம் நாள் குறிப்பிடுகிறார் பாயிரத்தில். 1235 சக ஆண்டில் தில்லை நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தில் 6ஆம் நாள் அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய சபையில் மாயாவாதமாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த ஒருவனும் அவனை உள்ளிட்ட பலரும் இறுதியாக வெய்கண்டாரினுடைய உபதேசத்தை கேட்ட ஒரு சைவ சித்தாந்தியும் அமர்ந்திருந்தார்கள். இதுதான் பதிவு. என்ன? சக ஆண்டு 1235, 78 கூட்டினீங்கன்னா எவ்வளவு இருக்கு? கூட்டி பாருங்க. 13ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி. அங்க இருந்த சைவ சித்து அந்த மெய்கண்டார் வழியில வந்தவர் யாருன்னா நம்ம உமாவின் சிவம். ஆக உமாவின் சிவம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், மாயாவாதி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், இடையில பல சமயத்தார் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தன் ஓடி வருகிறான். எப்ப உட்கார்ந்துருக்கிறாங்க? 1235 சக ஆண்டு, அதோட 78 கூட்டிங்கன்னா கிபி 1313. அதுல ஆணி மாசம், ஆணி மாசத்துல திருவிழா நாளில் 6ஆம் நாள் இப்ப கூடி இருக்கிறாங்க. இது பாயிரத்தில் இருக்கு, கதையெல்லாம் இல்ல. உமாபதி சிவமே பாடுற பாயிரத்தில் இருக்கு. அப்ப ஒருத்தன் ஓடி வருகிறான், பிறவியை அஞ்சுகின்ற ஒருவர் ஓடி வந்தான். அவன் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, எது இறை அருள் என. அவன் கேட்டது என்ன? எது இறை அருள் என. யார் இறைவன், அவனுடைய அருள் என்றால் என், அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். கேட்டவன் யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். கேட்டவன் யாரு? யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். அதற்கு மாயாவாதி, நான் இறைவன் யார் என்று சொல்லுகிறேன், இறைவன் அளிக்கிற முக்தி எது என்று சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறான். உடனே ஐக்கிய, நீ சொல்லுகிறா உட்காரா, நான் சொல்றதா சரி, உடனே பாடானாதி, நீ இல்லடா நான் தாங்க. இப்படி ஒவ்வொரு சமயத்தாராக சொல்ல கடைசியில் சைவ சித்தாந்தி, நான் சோப்ராக்கிரி இருக்கிறேன், நீ பார்த்து பார்த்த. இது இப்ப உங்க மனசுல பதிவு பண்ணியிருந்தோம். சங்கற்ப நிராகரணம் ஆணி திருமஞ்சனத்தில் 6ஆம் நாளில் தோன்றிய ஒரு அற்புதமான சாஸ்திர நூல். இது நாம மனசுல பதிய வச்சுக்கணுமா வேண்டாமா பாருங்க. அப்ப சங்கற்பங்களாக எவ்வளவு இந்தியவையாது, ஏன் இப்படி 14 சாஸ்திரத்துல முதல்ல இதை ஏன் நடத்தல, எப்படி இதை எப்படி நம்முடைய அறிஞர்கள் விட்டு விட்டாங்க, நல்ல வேலையா விக்ரம சிங்கபுரத்துல இப்ப இந்த பாடம் நடத்த வச்சது பெரிய விஷயம். நான் என்னுடைய ஆய்வுல சங்கற்பநாதத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டேன். அதனால சங்கற்பநாதனை படிக்கிறேன். சரிப்பா புரிஞ்சு பெற்றா சாப்பிடுவேன். ஏன் மதங்கள் இப்ப என்ன ஐக்கியவாதியும் பாடாணவாதியும் ஏன் உருவாக? சாமியின் ஒருத்தர் அவரோடு சேர்ந்து தோன்றியது உயிர், இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு பாசம் இதானே சொல்லியாச்சுல. இத ஒருத்தர் சொன்னா பத்தாதா, அதை ஒருத்தர் மறுக்க, அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்க, இதெல்லாம் என்னத்துக்கு? பாடாணவாதம், ஐக்கியவாதம், சங்க சங்கராந்தவாதம், இதெல்லாம் என்னத்துக்கு? சொன்னா ஒரே கருத்தை சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. ஒரே கருத்தை சொல்லல, மதம் பலவாயிற்று. சரி, இந்த மதங்கள் பலவானதுக்கு என்ன காரணம்? நம்முடைய வைத்தியநாதை அவர்கள் நேர்முக பயிற்சி மையத்தில் தருகிற அந்த நோட்டில் எழுதுவார்கள் பாட விளக்கத்தில், சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு என்று எழுதுவார்கள். மதம் என்பது கொள்கை மாற்றமுடையது, சமயம் என்பது கொள்கை மாற்றம் இல்லாத. சைவ சமயத்தின் கொள்கை மாறாது, பௌத்த மதத்தின் கொள்கை மாறலாம், கிறிஸ்தவ மதத்தின் கொள்கை மாறலாம், சமயத்தின் கொள்கைகள் மாறாது. அது சமைக்கப்பட்டு விட்டது, அதை மாற்ற முடியாது. சாம்பார் வச்சா சாம்பார் தான், அதை வேணா தண்ணி ஊத்துனா ரசமா தோன்றலாம், சாம்பார் ருசி தான், ரச ருசி வராது. முதல் பந்தியில சாம்பார், கடைசி பந்தியில அதே ரசத்தை விட சாம்பார் தனியா இருக்கும். அதுக்காக சாம்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாம்பாருக்கு ரசம் ஊத்துவான். ரசம் தண்ணியா இருந்தது கெட்டியா போய் கடைசியில் ஊத்துவான். எப்படி இருக்கு பாருங்க நம்ம சாப்பாடு. சாம்பார் ஆரம்பத்துல கெட்டியாகி ரசமா, ரசம் ஆரம்பத்துல தண்ணியாகி அதானம்மா. ஏன்னா நீங்க ஊத்துற இல்ல, நாங்க ஊத்துறதுனால அது எங்களுக்கு தெரியும். சமையல் செய்து நாங்க அதுதானே ஊத்துவோம், நாங்க தானே பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க தானே சமையல்காரன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாதுன்னு, எங்களுக்கு மட்டும் நாங்கள் மட்டும் அந்த பாவத்தை அனுபவிக்கணும்னு தான் நீங்கள் இருக்கு. ஆனால் உலகம் கூட அனுபவிக்கணும்னா நாங்கள் தான் வேணும். சமையல் கூட நாங்கள் தான் வெட்டி நம்ம 50-50 வர முடியாது. ஏன் மாதம் மதம் மாறிச்சு? உமாவதி சிவம் சங்கற்ப நிராகரணத்தில் அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி இந்த மதங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம் கேட்கிறார். என்ன தெரியுமா? அனைத்து தத்துவங்களுக்கும் அடிப்படை வேதம், அது இறைவனால் அருளப்பெற்றது. அதை கூட சொல்லுவார், தானாக சொல்ல இல்லையா, தனக்குரிய ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய உருவமாக படைத்து அந்த உருவத்தின் மூலமாகத்தான் வேதம் கூறப்பெற்றது என்பதுதான் சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் உமாபதி தருகிற விளக்கம். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதம்தான் நம்முடைய தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. வேதத்தை தந்தவன் இறைவன். அப்ப வேதத்தை தந்தவன் இறைவன் என்றால் அவன் உருவத்தை வைத்த தன்னுடைய உருவத்தால் அவன் அந்த வேதத்தை தந்தானா? அவனுக்கு அப்ப வேதத்தை தருகிற போது என்ன உருவம் எடுத்தான்? அப்ப அவனுக்கு உருவம் எடுத்தான் என்றால் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று புரூஃப் ஆயிடுமே. இறைவனுக்கு உருவம் இல்லை, அருவுருவமாக நாம் படைத்துக் கொள்கிறோம், உருவமாக நாம் அவனுடைய விளையாட்டை படைத்துக் கொள்கிறோம். எப்பொழுது இறைவன் உருவம் எடுக்கிறானோ அது அவனுடைய விளையாட்டு ஆதாரம் அல்ல. பிற மதத்தால் இறைவன் உருவம் எடுத்தால் அவதாரம் என்பார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ஏசு அவதாரம், அல்லாவதாரம். ஆனால் சைவம் மட்டும்தான் உருவத்தை இறைவன் எடுப்பதில்லை, அவன் திருவிளையாடலாக தானே படைத்துக் கொள்கிறான், விளையாட்டாக படைத்துக் கொள்கிறான். ஒரு குழந்தை ஒரு மோமுடியை போட்டுட்டு வந்து நம்மளை பயமுறுத்துவது போல. இதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தை இவன் எப்படி படைத்தான்? நான் சொல்ல உருவத்தை, வேதத்தை அவன் எப்படி படைத்தான்? உருவம் இல்லாத இறைவன் தன்னுடைய ஞானத்தை தருவதற்குரிய ஞானியாக ஒருவரை தானே உருவாக்கி தன்னுடைய நிலையில் அவரை சொல்ல வைத்தார். அதனாலதான் மெய்கண்டார் சொன்னான். எனவேதான் நந்தியம்பெருமான் அகச்சந்தானாச்சாரியன் சொன்னார். நமக்கு ஞானாசிரியர் யாரு? அகச்சந்தான ஆச்சாரியர், புறச்சந்தான். அப்ப அகச்சந்தான் ஆச்சாரியார் யார் என்றால் நந்தியம்பெருமான். அதனாலதான் கற்பகரத்துக்கு முன்னாடி இருக்கிற பெருமான் நந்தியம்பெருமான். அந்த கற்பகரத்துல அதனுடைய ஆவுடையாருக்கு சமமாக அந்த நந்தியம் சிவனுடைய லிங்கத்துக்கு சமமா இருக்க. ஏன்னா சிவன் ஆச்சாரியன், நந்தியம்பெருமான் மாணாக்கர். அதனாலதான் அந்த நந்தியம்பெருமான கல்லுலையும் வச்சிருப்பாங்க, ஐம்பொன்னாலையும் வச்சிருப்பாங்க. பின்னாடி கொடிமரத்தில் இருக்கிறது கல்லுலதான் இருக்கும், ஐம்பொன்ல இருக்காது. அது நமக்காக சொல்லப்பட்ட கல். ஐம்பொன்னால பல திருக்கோயில பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி நான் சொல்றது சரிதானே? சில கோயில பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான் கல்லுலையும் இருக்கும். ஆனால் ஐம்பொன்னில் பெரிய கோயில்களில், பழமையான கோயில்களில் ஐம்பொன்னில் இருக்கும். காரணம் இறைவனும் ஒன்று, அந்த ஆச்சாரியனுடைய மாணவனாக இருக்கிற இந்த பெருமானும் ஒன்று என்பதை காட்டுவதற்குத்தான் ஐம்பொன்னால் இருக்கிறார். நந்தியம்பெருமான் ஐம்பொன்ல இருக்காரு, இறைவன் அவன் எழுந்தருள்கிற பொழுது ஐம்பொன்னு, அவர் அங்க இருக்கிற பொழுது இப்பொழுது நந்தியம்பெருமானாக எழுந்தருளி தானே தன்னுடைய ஆசிரியனாகவும் மாணவனாகவும் காட்சி தந்தார் என்பதை காட்டுவதுதான் அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான். இப்ப நந்தியம்பெருமான் உற்சவமூர்த்தி அல்ல, மாணாக்கர். மாணாக்கர் நமக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர் அங்க இருக்கிறார். ஆனால் நமக்கு ஆசிரியரை நாம் ஐம்பொன்னாக வைத்திருக்கிறோம். நம்முடைய வேதங்களினுடைய அமைப்புகள், கோயிலுடைய அமைப்புகள் எல்லாம் தவறுகளே கிடையாது. சரி, இப்ப அந்த ஆச்சாரிய வடிவத்தை உண்டாக்கி அவர்கள் மூலமாக வேதத்தை சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைக்கிற போது சொல்லிட்டு முடிக்கிறேன் என்ன நேரம். வேதத்தை சொல்லுகிற பொழுது ஒரு பெற்றோர்கள் இன்னைக்கு பிளஸ் டூ வந்தாச்சு ரிசல்ட். இனி இந்த பெற்றோர்கள் படிக்கிறதுக்காக அவனை குத்தி குத்தி இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பிளஸ் டூல படிக்க வச்சாங்க. பத்தாவது வகுப்பு படிக்கிறது நீ எதுவானாலும் ஆகணும்னு படிக்க வச்சாங்க. எட்டாவது ஆகுறது கண்டுக்கிறதே இல்லை. ஒன்னாவது ஆகுறவ ஒன்னாவது வகுப்புல கொண்டு போய் விட்டா தனியன் தொலைஞ்சது, நம்மள்கிட்டயே கஷ்டப்படுத்தாம ஆத்தியாசம் கஷ்டப்படுத்த. அந்தந்த பருவத்துக்கேற்ப எப்படி ஒரு பெற்றோர் கல்வியை அவர்களுடைய அறிவுக்கேற்ப கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுபோல இறைவன் தான் கூறுகிற கருத்தை எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்திருக்கிறதோ அந்தந்த ஆன்மாக்கள் பக்குவத்திற்கேற்ப பொருள் கொள்ளட்டும் என்று அவன் சொன்னதால் உலகா இதனுடைய பொருள் நீ இல்லை என்று கொண்டது. அவன் பக்குவம் அடையல, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா தான் சொல்லிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு பேராசிரியர் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளுடைய அறிவுக்கு ஏற்ப அப்படித்தான் கட்டணும். இப்ப போய் நம்ம அவனுக்கு கணக்கு தான் வரும்னு அவனை இன்ஜினியர் எம்பிபிஎஸ் படி எம்பிபிஎஸ் படின்னு திமிக்கிறோம், திமிக்க கூடாது. ஒரு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்துக்கேற்ப பெற்றோர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இந்த ஓமையை கையாளுகிறார் உமாசிவம். அந்த வரியை சொல்றேன் அடுத்த வகுப்புல, அற்புதம். அந்த வரியை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ளவன். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுடைய பருவத்திற்கேற்ப ஒன்னாவது படிக்க ஒன்னாவது படிக்க வேண்டிய பையனுக்கு போய் பிளஸ் டூக்கு உள்ள பாடத்தை சொல்லி கொடுக்க கூடாது. பத்தாவது படிச்சுட்டு பதினொன்றாவது வர்ற போது பிளஸ் டூக்கு வந்துடுறேன், பதினாறு வகுப்பு படிக்கிறதே கிடையாது, எப்படி உருப்பிடுவேன்? அந்தந்த பருவத்திற்கு அந்தந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இறைவன் வேதத்தை சொல்லுகிற பொழுது அவரவர் பக்குவத்துக்கேற்ப உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டதனால் அவரவர்கள் கருத்து அவரவர்கள் மதமாக மாறிச்சு. இதுதான் உமாபதி சொல்லுகிற கருத்து. அப்ப மதங்கள் எவ்வாறு உருவாகின என்றால் அடிப்படை வேதம்தான். அந்த வேதத்திற்கு அவனவனுக்கேற்ப பொருளை எடுத்துக் கொண்டானே தவிர உண்மையான அதுவும் இறைவனுடைய திருவிளையாட்டு தான். உனக்கு இவ்வளவுதான் பக்குவம், நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கோ என்று வேதத்தில் உள்ள கருத்துக்கள் பல சமயங்களாக மாறின. அந்த சமயவாதிகள் தான் இங்கு பேசப்படுகிற சமயவாதிகள். ஒரு வகுப்பு ஒன்பது பத்தரை தானே ஐயா, சமயத்தை கேட்டலாமா இல்ல தொடரலாமா? ஏன்னா இந்த எனக்கு முன்னாடி கடிகாரம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பத்தரை ஆயிடுச்சு. கடிகாரம் வச்சாவே அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்ப இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சங்கற்பநாதத்தை முழுக்க நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, சமயம் தோன்று மதங்கள் தோன்றுவதற்கு காரணம் வேதத்தின் பொருளை அவரவர் பக்குவத்திற்கேற்ப உணர்ந்தது தான். அதனால அந்தந்த சமயங்கள் தோன்று. ஆனா என்ன, வேதத்தை தான் அடிப்படை. ஒண்ணு வேதத்தை மறுப்பான், வேதத்தை ஏத்துக்குவான், வேதத்தை சில கருத்தை ஏத்துக்குவான், சில கருத்தை ஏத்துக்குவான். எல்லா மதமும் அந்த வேதத்தின் அடிப்படையில தான் என்பதை உமாபதி சிவம் இது அற்புதமாக இது எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த ரெண்டு செய்தியை நாம் பாயிரத்தில் முக்கியமாக ஒண்ணு எப்படி ஆணி மாதத்தை நடந்தது என்பது, ரெண்டாவது இந்த மதங்கள் தோன்றியதற்குரிய காரணம். நன்றி, அடுத்த வகுப்பு சந்திப்போம்.